ஓம் சாந்தி. 4/7/2023. இனிமையான குழந்தைகளே, கள்ளம் கபடமற்ற பாபா பக்தர்களுக்கு பக்தியின் பலனை கொடுக்கவும் அவர்களுக்கு வருவது மற்றும் போவதின் வேறுபாட்டை சொல்லி முக்தி ஜீவன் முக்திக்கான ஆஸ்தியை கொடுக்கவும் வந்து இருக்கிறார். கேள்வி: 21 பிறவிகளுக்கான ராஜ்ய பதவியின் பிராப்தி எந்த குழந்தைகளுக்கு ஏற்படுகிறது? பிரஜையாக யார் போகிறார்கள்? பதில்: யார் நேரடி குழந்தையாகி பாபாவிடம் முழுமையிலும் முழுமையாக பலியாகிறார்களோ அவர்களுக்கு ராஜ்ய பதவியின் பிராப்தி கிடைக்கிறது. மேலும் யார் மாற்றாந்தாய் குழந்தைகளோ பலி ஆவது இல்லையோ அவர்கள் 21 பிறவிகளுக்கும் பிரஜைகளாக போய்விடுகின்றனர். நீங்கள் ஸ்ரீமத்படி நடந்து தன்னுடைய யோக பலத்தின் மூலம் ராஜ்ய திலகத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள். இங்கே ஆயுதங்கள் போன்றவற்றின் விஷயம் கிடையாது. நீங்கள் புத்தி யோக பலத்தினால் மாயையை வென்றவர் மற்றும் உலகை வென்றவர் ஆக வேண்டும். பாடல்: கள்ளம் கபடமற்றவர் தனிப்பட்டவர். ஓம் சாந்தி. பாடலில் என்ன சொல்கிறார்கள் என்று பாருங்கள். பக்தர்களை பாதுகாக்க கூடியவர், ஆக பக்தர்கள் ஏதோ ஆபத்தில் உள்ளனர். யார் காப்பாற்றப்படுகிறார்கள்? ஆபத்தில் மாட்டிக்கொண்டவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். இந்த பக்தர்களை பாதுகாக்க கூடியவர் சிவ பாபா. பக்தர்களுக்கு பக்தியின் பலனை கொடுக்கிறார். அவர்கள் உழைக்கிறார்கள் அல்லவா? முயற்சியின் மூலம் பலன் கிடைக்கிறது என்று சட்டம் சொல்கிறது. இப்போது இந்த உலகத்தில் முயற்சி செய்யக்கூடிய அனைவரும் அசுர சம்பிரதாயத்தினர் ஆவர். உண்மையில் முயற்சி செய்ய வைக்கக்கூடிய ஒருவர் வேண்டும். உண்மையான முயற்சி ஒரே ஒரு கள்ளம் கபடமற்ற தந்தை தான் சேவிக்கிறார். எல்லைக்கு உட்பட்ட லௌகீக தாய், தந்தை, ஆசிரியர் அனைவரும் எல்லைக்கு உட்பட்ட முயற்சியை சேவிக்கிறார்கள். எல்லைக்கு அப்பாற்பட்ட ஞானத்தை யாரும் கொடுக்க முடியாது. யாரேனும் வக்கீல் நீதிபதியாக ஆகிறார்கள் என்றாலும் அடுத்த பிறவியிலும் அப்படியே ஆக அவர்கள் மீண்டும் முயற்சி செய்ய வேண்டி இருக்கும். வக்கீலாகவே எப்போதும் நிலையாக இருந்து விட மாட்டார்கள். அவர்கள் எதிர்காலத்துக்கு பலனடையும் படியாக எதையும் செய்வது இல்லை. பிறகு அடுத்த பிறவியில் படிப்பதற்காக குருவிடம் செல்ல வேண்டி இருக்கும். கள்ளம் கபடமற்ற பாபா சத்குருவாக இருக்கிறார். சத்குரு எப்போதும் சத்தியத்தையே பேசுகிறார். அவர்தான் வந்து சத்தியமான கதையை சொல்கிறார். இது சத்குருவின் வழி ஆகும். இதன் மூலம் முக்தி ஜீவன் முக்தி கிடைக்கிறது. இது நரனிலிருந்து நாராயணன் ஆக்குவதற்கான வழி ஆகும். கள்ளம் கபடமற்ற பாபா வருவது போவதன் ரகசியம் முதல் இடை கடைசியின் ரகசியத்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். வேறு யாரும் முக்தி தாமம் மற்றும் ஜீவன் முக்தி தாமத்தை பற்றி அறிவதே இல்லை. முக்தி தாமத்தின் எஜமானர் பரம்தாமத்தில் இருக்கக்கூடிய பரமபிதா பரமாத்மா ஆவார். இப்போது குழந்தைகளுக்கு வழி கிடைக்கிறது. இவர் தந்தை, ஆசிரியர், குருவாக இருக்கிறார் என்று பாபா பலமுறை புரிய வைத்து இருக்கிறார். ஒருவேளை கிருஷ்ணர் பகவானாக இருந்தார் என்றால் அவர் முரளி மட்டும் வாசித்தாரா என்ன? ஸ்ரீ கிருஷ்ணரை தந்தை, ஆசிரியர், சத்குரு என்று கூட யாரும் சொல்ல மாட்டார்கள். இப்போது பாபா சத்தியமான வழியை சொல்கிறார் எனும் போது பொய்யை விட்டுவிட வேண்டும். குருக்கள் துவாபர யுகத்திலிருந்து வர ஆரம்பிக்கின்றனர். சத்யுகம் த்ரேதா யுகத்தில் குரு இருப்பது இல்லை. தாய் குரு ரூபத்தில் அமர்ந்து ஞான அமிர்தம் கொடுத்து சொர்க்கத்தை உருவாக்குகிறார். பிறகு அங்கே குருவிற்கான அவசியம் இருப்பது இல்லை. இப்போது பாருங்கள், குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு நல்ல வழி கொடுக்கிறேன். 5 விகாரங்களின் மீது வெற்றி அடையுங்கள். பிறகு ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சமமாக தேவதை ஆகுங்கள் என்று அனைவரையும் பாபா யுத்த மைதானத்தில் நிறுத்தி இருக்கிறார். நாம் தெரிந்திருக்கிறோம், இந்த ஸ்ரீ கிருஷ்ணர் மாயையை வென்றவராகி உலகை வென்றவர், அதாவது உலகத்தின் இளவரசன் ஆனார். ஸ்ரீ கிருஷ்ணர் படத்தை கையில் எடுத்து புரிய வைக்கிறார், நாம் யுத்த மைதானத்தில் இருக்கிறோம் என்று குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். மாயையை வென்றவர், உலகை வென்றவர் ஆக வேண்டும். கிருஷ்ணர் நாராயணராவதன் கூடவே முழுமையான அரசாட்சியும் உருவாகின்றது என்றால் அவர்கள் அனைவரும் கண்டிப்பாக யுத்த மைதானத்தில் இருந்து மாயையின் மீது வெற்றி அடைந்து இருக்க வேண்டும். 5000 வருடங்களுக்கு முன்பு இந்த ஸ்ரீ கிருஷ்ணர் கூட தன்னுடைய கடைசி பிறவியில் யுத்த மைதானத்தில் தான் இருந்தார். அதே போல இப்போது இவரும் யுத்த மைதானத்தில் இருக்கிறார். நீங்களும் யுத்த மைதானத்தில் இருக்கிறீர்கள். 5 விகாரங்களின் மீது வெற்றி அடைந்து நீங்கள் இப்படி ஆக வேண்டும், இதற்குதான் நாராயணன் ஆக போகிறேன் என்ற போதை என சொல்லப்படுகிறது. மாயையை வென்றவர் உலகை வென்றவர் ஆக வேண்டும். இது எவ்வளவு சகஜமான விஷயம். ஒரே ஒரு திரௌபதி மட்டுமல்ல, அனைத்து மாதர்களும் திரௌபதிகளாக உள்ளனர். அனைவரையும் சத்தியுகத்தில் இம்சை அடைவதிலிருந்து காப்பாற்றுகிறார். அங்கே யாரும் விகாரத்தில் போவது இல்லை. மனிதர்கள் சொல்வார்கள், அப்படியானால் குழந்தைகள் எப்படி பிறக்கும்? அதுவோ தூய்மையான உலகமாகும். சந்நியாசி மக்கள் வீடு வாசலை துறந்து செல்வதனால் உலகம் முடிந்து போய்விடுகிறதா என்ன? உலக மக்கள் தொகை அதிகரித்து கொண்டே போகிறது. தூய்மை நல்லது என்று துறவிகள் அறிந்துள்ளார்கள். விகாரங்களை துறவரம் செய்வது நல்லது. துறவரம் செய்பவர்களிடம் துறவு கொள்ளாதவர்கள் தலை வணங்கி அவர்களை குருவாக்கிக் கொள்கிறார்கள். இங்கே உண்மையான சத்குரு மூலம் இந்த மாதர்கள் குரு ஆகிவிடுகிறார்கள். அவர்களின் வெற்றி மாலைதான் உருவாக்கப்பட்டுள்ளது. பாபா கூறுகிறார், நீங்கள் படித்து பதவி அடையுங்கள். இப்போது பாபா நம்மை ஸ்ரீ கிருஷ்ணரை போல ஆக்குவதற்காக யுத்த மைதானத்தில் நிறுத்தி இருக்கிறார். அவருடைய முழு அரசாட்சியும் உள்ளது. அந்த அரசாட்சியில் இளவரசன் இளவரசியாக ஆவார்கள் அல்லவா? இப்போது ராஜா மகாராஜா என்றோ இளவரசன் இளவரசி என்றோ சொல்ல முடியாது. இப்போது உங்களுக்கு பாபாவின் தெய்வீக வழி கிடைக்கிறது. இப்போது மாதர்களுக்கு ஞான கலசம் கிடைத்துள்ளது. இந்த குழந்தைகள் அமிர்தம் பருக வைத்து அசுரர்களை தேவதை ஆக்குகின்றனர். தேவதைகள் பழைய உலகத்தின் மீது ராஜ்யம் செய்ய மாட்டார்கள். புதிய உலகம் உருவாகிக் கொண்டு இருக்கிறது. ஆகையால் குழந்தைகள் வேகமாக தயாராகுங்கள். ஒன்று விகாரங்களின் பந்தனம், மற்றொன்று கர்ம பந்தனம். அது இல்லாமல் அதிலிருந்து விடுபட ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். பாபா சொல்கிறார், என்னை நினைவு செய்து அஷரீரி ஆகுங்கள். ஆத்மா பரமாத்மாவோடு சேர்ந்து ஒன்றாகி விடுகிறது என்பது கிடையாது. ஜோதி ஜோதியோடு ஐக்கியமாவதும் இல்லை, ஜோதியில் நுழைவதும் இல்லை. ஆத்மா ஐக்கியமாகிவிட்டால் ஜடமாகி விடுகிறது. ஆத்மா அழியாதது, ஷரீரம் அழியக்கூடியது என்று சொல்லப்படுகிறது. ஆத்மா என்னை நினைவு செய்வதன் மூலம் தூய்மையாகிறது. பிறகு ஷரீரமும் தூய்மையாக கிடைக்கும். ஆத்மா தூய்மையாகிவிட்டால் இந்த ஷரீரம் முடிந்து போய்விடும். பிறகு தூய்மையான தத்துவங்களின் மூலம் தூய்மையான ஷரீரம் உருவாகும். இந்த ஷரீரம் பூஜைக்கு தகுதியானதாக இல்லை. தேவதைகள் மட்டும்தான் பூஜைக்கு தகுதியானவர்கள் ஆவர். அவர்கள் மீது மலர்களை தூவ முடியும். அவர்களை ஸ்ரீ ஸ்ரீ அதாவது சிறந்ததிலும் சிறந்த என்று சொல்லப்படுகிறது. ஸ்ரீ ஸ்ரீ என்று இருமுறை ஏன் சொல்கிறோம்? ஏனென்றால் சூரிய வம்சத்தை சார்ந்த லக்ஷ்மி நாராயணர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள். அவர்களுடைய ஆத்மா ஷரீரம் இரண்டும் தூய்மையாக இருக்கிறது. அவர்களைதான் 16 கலைகள் முழுமையானவர்கள் என்று சொல்ல முடியும். சந்திர வம்சத்தினர் 14 கலைகள் நிறைந்தவர்கள். ஆக அவர்களை ஸ்ரீ என்று மட்டும்தான் சொல்வோம். லக்ஷ்மி நாராயணருக்கு உயர்ந்த பட்டம் கிடைக்கிறது. ஸ்ரீ ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ ஸ்ரீ நாராயணன் அவர்கள் மகாராஜா மகாராணி மற்றும் ராமர் சீதை ராஜா ராணி ஆவர். வரிசைப்படியாக யார் எப்படி ஆகின்றார்களோ அவர்களுக்கு அப்படியே பட்டமும் கிடைக்கிறது. இங்கே கூட மகாராஜாக்கள் மற்றும் ராஜாக்கள் உள்ளனர். பெரியவர் மகாராஜா என்று அழைக்கப்படுகிறார். ராஜாக்கள் மகாராஜாக்கள் முன்பு தலை வணங்குகின்றனர். முதலில் மகாராஜா வருகிறார், பின்னால் ராஜா வருகிறார். ஆக இப்போது ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். ஸ்ரீ ஸ்ரீ ஜகத்குரு என்று அழைக்கப்படுகிறார். ருத்ரமாலை கூட இருக்கிறது அல்லவா? உலகத்தின் எஜமானர் கூட அவர்தான். ஆசிரியரும் குருவும் அவர்தான் ஆவார். அப்படிப்பட்ட பாபாவை நினைவு செய்ய வேண்டும். பந்தனத்தில் இருந்து விடுவியுங்கள் என்று சொல்கிறார்கள். பகவான் சொல்கிறார், இப்போது நான் உங்களை அழைத்து செல்ல வந்துள்ளேன், நீங்கள் என் விரலை மட்டும் பிடித்து கொள்ளுங்கள். அவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே செய்யுங்கள். கண்டிப்பாக தூய்மை ஆக வேண்டும். இந்த சுடுகாட்டில் நினைவு செய்ய என்ன இருக்கிறது? இங்கேதான் இருக்க வேண்டும். ஆயினும் புத்தியின் நினைவை மட்டும் அங்கே செலுத்த வேண்டும். இதைதான் சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்வது என்று சொல்லப்படுகிறது. பற்றை விளக்கியவர் ஆக வேண்டும். அவர் பதிகளுக்கெல்லாம் பதி, தந்தையருக்கெல்லாம் தந்தை, குருக்களுக்கெல்லாம் குரு ஆவார். ஆக ஸ்ரீ கிருஷ்ணரை போல ஆவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். கல்பத்திற்கு முன்பும் முயற்சி செய்திருந்தனர். சத்யுகத்தின் ராஜாங்கம் உருவாகி இருந்தது, மீண்டும் ஆகிக்கொண்டு இருக்கிறது. இதற்கு தூய்மையாக இருக்க வேண்டும். கணவர் சொல்லக்கூடிய சேவையை நீங்கள் செய்யுங்கள், மற்றபடி தூய்மையாக மட்டும் இருங்கள். தூய்மையாகவில்லை என்றால் வைகுண்டத்தின் எஜமானர் ஆக முடியாது. இப்போது பாபா வந்து குழந்தைகளாகிய உங்களை சொர்க்கவாசி ஆக்குகின்றார். அவரே தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர், உலகத்தின் எஜமானர். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் ஞான செல்வத்தின் மூலம் மனிதர்களை தேவதையாக்குங்கள். இது ஞானமாகும். புத்தியில் எவ்வளவு பிரகாசம் வந்துவிட்டது! உலகத்தில் வேறு யாருக்கும் இந்த ஞானம் கிடையாது. அனைவரும் பல இடங்களில் அலைந்து திரிந்து ஏமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கின்றனர். இங்கே பாபா நம்மை எவ்வளவு அமைதியில் அமர வைத்து இருக்கிறார். பாபா சொல்கிறார், இறக்கும் நிலையில் இருந்தாலும் கூட அமர்ந்து கேளுங்கள். வாயில் ஞான அமிர்தம் இருக்க சிவ பாபாவின் நினைவில் இருக்கும் போது உயிர் உடலை விட்டு பிரியட்டும். பிறகு கடைசி நேரத்தில் புத்தியில் என்ன உள்ளதோ அதன்படியே அடுத்த பிறவியின் நிலை ஆகிவிடும். இல்லை என்றால் பாவ கர்மங்களை அழிக்க முடியாது, பற்றை வென்றவர் ஆக முடியாது. பக்தியின் பலனை வீணாக இழந்து விடுவார்கள். அனைத்து பக்தர்களும் மாயையின் பிடியில் மாட்டிக்கொண்டு இருக்கின்றனர். அவர்களை காக்கக்கூடியவர் கள்ளம் கபடமற்ற சிவபாபா. நம்மை பாதுகாக்க வந்துள்ள போது அவரின் வழிபடி நடக்க வேண்டும். ஸ்ரீகிருஷ்ணரின் குலத்தில் செல்ல வேண்டும். ஸ்ரீகிருஷ்ணர் முழு தேர்ச்சி அடைந்தவர், அதாவது முழு நிலவாக இருக்கிறார். எப்போது சந்திர வம்சத்தினரின் காலம் வருமோ அப்போது அவர்கள் தன்னுடைய ராஜ்யத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். பிறகு ஏன் தேர்வில் தோல்வி அடைய வேண்டும்? முழு தேர்ச்சி அடைய முயற்சி செய்யுங்கள். இதில் பயப்படுவதற்கான அவசியம் கிடையாது. பயமற்றவராக வெறுப்பற்றவராக ஆக வேண்டும். இதை புரிய வைக்க வேண்டி இருக்கிறது அல்லவா? பகவானை எங்கும் வியாபித்து இருப்பவர் என்று யார் கூறுகிறார்களோ அவர்கள்தான் பாரதத்தை இப்படிப்பட்ட கீழான நிலைக்கு கொண்டு வந்து விட்டனர். பகவான் என்பவர் கள்ளம் கபடமற்றவர் ஒரே ஒருவர் தான். அவரே பக்தர்களை காக்கக்கூடியவர் ஆவார். பூஜைக்கு உரிய கிருஷ்ணர் இப்போது பூஜாரி ஆகிவிட்டார். இப்போது கிருஷ்ணரின் ஆத்மா எங்கேதான் இருக்கிறது? இப்போது கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள், இது மிக பெரிய லாட்டரி ஆகும். இது குதிரை பந்தயமாகவும் இருக்கிறது. நாம் புத்தியின் நினைவின் மூலம் ஓட வேண்டும். நாம் எவ்வளவு வேகமாக ஓடுகிறோமோ அவ்வளவு வேகமாக பாபாவை அடைந்து விடுவோம். பாவ கர்மங்கள் அழிந்து போய்விடும். நாம் யுத்த மைதானத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் என்று பாபா நமக்கு பல முறை புரிய வைத்துள்ளார். மனிதர்கள் சொல்வார்கள், முழு உலகத்தின் மீது வெற்றியடைய ஆயுதங்கள் போன்றவை எங்கே இருக்கிறது? நாம் புத்தியின் நினைவின் பலத்தினால் மாயையை வென்றவர், உலகத்தை வென்றவர் ஆகிக் கொண்டு இருக்கிறோம். நாம் நினைவில் அமர்ந்திருக்கிறோம், அதாவது சிவபாபாவின் நினைவில் இருக்கிறோம். புத்தி அங்கே மூழ்கி கிடக்கிறது. பதிகளுக்கெல்லாம் பதி சொல்கிறார், பதிவிரதை ஆக வேண்டும். வேறு யாரையும் நினைவு செய்யக்கூடாது. நினைவு செய்து செய்து பரிபக்குவ நிலையை அடைய வேண்டும். கன்னிகை கூட கணவரை நினைவு செய்கிறாள் அல்லவா? அவரோ தேகதாரி பரமாத்மா அஷரீரி ஆவார். அவரை புத்தி மூலம்தான் நினைவு செய்ய முடியும். தேக உணர்வை விடுத்து ஆத்ம உணர்வு உடையவர் ஆகிவிடுவீர்கள். புத்தியில் சக்கரம் சுற்றிக்கொண்டே இருக்கிறது. நாம் நம்முடைய சொர்க்கதாமத்திற்கு கண்டிப்பாக வருவோம். சூரியவம்சி சந்திரவம்சி பிறகு வைசிய சூத்ரவம் வம்சத்தினர் ஆவீர்கள். பிறகு பாபா வந்து சூத்ரனிலிருந்து பிராமணன் ஆக்குவார். இப்படியாக தனக்குத்தானே பேசிக்கொள்ள வேண்டும். குழந்தைகள் பூந்தோட்டங்களுக்கு சென்று படிக்கிறார்கள். நீங்களும் தனிமையில் அமர்ந்து சிவபாபாவை நினைவு செய்யுங்கள். நம்முடைய பழைய கணக்கு வழக்கு முடிந்துவிடும். பிறகு நாம் ராஜ்யம் செய்வோம். இப்போது நாம் யுத்த மைதானத்தில் இருக்கிறோம். பிறகு நாம் பாரதத்தில் நிலையான அழியாத சுகம் அமைதியின் ராஜ்யம் செய்வோம். நாம் அனைவரும் யுத்த மைதானத்தில் இருக்கிறோம். முழுமையான யோக பலத்திற்கான விஷயமாகும். இதில் எந்த கஷ்டமும் கிடையாது. பாபாவின் ஸ்ரீமத் படி மட்டும் நடக்க வேண்டும். பிறகு தானாகவே ராஜ்யத்திற்கான திலகம் கிடைத்துவிடும். வரதானம் கூட நீண்ட ஆயுள் உடையவர் ஆகுக, குழந்தை பேறு உடையவர் ஆகுக என்று கிடைத்து விடுகிறது. அங்கே செல்வம் ஆகிய அனைத்தும் அளவு கடந்ததாக இருக்கிறது. குழந்தை பிறக்கப் போகிறது என்று முன்பே காட்சி கிடைத்து விடுகிறது. அங்கே முகத்தில் அன்பு நிறைந்திருக்கும். விகாரத்தின் விஷயம் கிடையாது, அது விகாரமற்ற உலகம். ஸ்ரீகிருஷ்ணரை பாருங்கள், எவ்வளவு முதல் தரமானவர், இனிமையானவராக உள்ளார். இப்போது அவ்வாறு ஆக வேண்டும், நீங்கள் பட்டத்து ராணி ஆக வேண்டும். மீராம் பஜனை பாடினார், அவ்வளவுதான். ஆனால் மீராவுக்கு பகவான் கிடைக்கவில்லை, அது பக்தி மார்க்கம் ஆகும். இப்போது மீரா எங்கேயோ இருக்கிறாள். ஒருவேளை உறுதியான பக்தையாக இருந்தால் மீராவும் ஞானம் எடுத்திருக்க வேண்டும். நாம் துவாபர யுகத்திலிருந்து பக்தி செய்து கொண்டே வந்தோம் அல்லவா. சிவபாபா, நான் உங்களுடையவன், உங்களிடமிருந்து முழு ஆஸ்தி எடுப்பேன், நான் உங்கள் மீது பலியாகின்றேன் என்று புத்தியில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது பாபா கூட 21 முறை பலி ஆவார். நாம் பலியாகாமல் மாற்றாந்தாய் குழந்தை ஆகிவிட்டால் 21 முறை பிரஜையாக வருவோம். பாபா சொல்கிறார், நீங்கள் என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நான் உதவியும் செய்வேன். உதவி கூட தன்னுடைய குழந்தைகளுக்கு தான் செய்வார்கள், மற்றவர்களுக்கு ஏன் உதவி செய்ய வேண்டும்? நல்லது, இனிமையிலும் இனிமையான செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும் ஒரித்தாகுக. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது, மாயை மீது வெற்றியடைந்து நாம் ஸ்ரீ கிருஷ்ணரை போல உலகை வென்றவர் ஆக வேண்டும். இந்த யுத்த மைதானத்தில் எப்போதும் வெற்றியாளர் ஆக வேண்டும், தோல்வியடையக்கூடாது. ஸ்ரீமத்படி தன்னை விகாரங்களின் பந்தனம், கர்ம பந்தனத்திலிருந்து விடுவித்துக் கொள்ள வேண்டும். அஷரீரி ஆவதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். புத்தியின் நினைவின் மூலம் ஓட வேண்டும். பரதானம், முகத்தின் மூலமாக நிறைந்த நிலையின் பிரகாசம் மற்றும் பெருமிதத்தை காண்பிக்கக்கூடிய அனைத்தையும் அடைந்த சொரூபம் ஆவீர்களாக. விளக்கம். சங்கமயுக பிராமண வாழ்க்கையின் சிறப்பானது எப்பொழுதும் சுகத்தின், அமைதியின், மகிழ்ச்சியின், ஞானத்தின் மற்றும் ஆனந்தத்தின் ஊஞ்சலில் ஊஞ்சலாடுவது. அனைத்தையும் அடைந்த சொரூபத்தின் அழியாத போதையில் நிலைத்திருப்பது. பிராப்தியே பிராப்தி இருக்கிறது என்ற அந்த நிறைந்த நிலையின் பிரகாசமும் பெருமிதமும் முகத்தில் தென்பட வேண்டும். எப்படி ஸ்தூல செல்வத்தில் நிறைந்திருக்கும் ராஜாக்களின் முகங்களில் கூட அந்த பிரகாசம் இருந்தது, இங்கோ அழியாத பிராப்தியாகும். எனவே பிராப்திகளின் ஆன்மீக பிரகாசமும் பெருமிதமும் முகத்தில் தென்பட வேண்டும். ஸ்லோகன். யார் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருந்த மகிழ்ச்சியின் பொக்கிஷத்தை பகிர்ந்தளித்துக் கொண்டே இருப்பார்களோ அவர்களே மகிழ்ச்சி என்ற அதிர்ஷ்டமுடைய அதிர்ஷ்டசாலி ஆவார்கள். ஓம் சாந்தி.